ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பாக அழைக்கப்பட்டு கிருபையாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நேரத்திலும் இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்த பிதாவாகிய தேவனுக்கு முதலாவதாக நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு நாம் நம்முடைய பாடத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்முடைய பாடத்தின் தலைப்பு தேவனின் ஞானம். இந்த ஒரு பாடம் முழுவதுமாக நமக்கு எப்படியாக காணப்படுகிறதுன்னு பார்க்குறப்ப தேவனுடைய ஞானம் என்பது என்ன, அந்த ஒரு ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மறைவான விஷயங்கள் நம்மளால் முழுவதுமாக கண்டுபிடிக்க முடியலைனாலும் ஓரளவு யூகிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் இந்த ஒரு பாடத்தை நம்ம கொண்டு போகிறோம். இதை சொல்லிட்டு நம்மளுடைய ஆதார வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 8:3.
உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது,
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்,
மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன்.
இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜா வானத்தை நோக்கி பார்க்கிறவராக காணப்படுகிறார். அப்படி பார்க்கும்பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறதாக இருக்கிறதாகவும் அதை கம்பேர் பண்ணுறப்ப மனுஷன் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்கலாம், வானங்கள் நம்ம இப்போ பார்க்கறதை விட இரவு நேரங்களில் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அழகாக காணப்படும். இப்போ இந்த ஒரு புகைப்படத்தை நம்ம பார்க்குறப்ப இது நம்மளுடைய நேரடியான கண்களுக்கு இது தெரியாது. இது நம்ம கேமராவில் ஒரு சில செட்டிங்ஸ் வச்சு நம்ம பண்ணுறப்ப தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை பார்க்கிறவர்களாகிய நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்மை விட ஒரு மேலான சிருஷ்டிகர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த புகைப்படங்கள் நமக்கு காட்டும். ஆனால் ஒரு சிலர் இந்த உலகத்திலேயே காணப்படுகிறாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கடவுள்னு ஒருத்தவரால் செய்யப்படலை, தானாக நிகழ்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காணப்படுகிறாங்க. அவங்களை பற்றின வசனங்கள் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப சங்கீதம் 53:1 மதிக்கேடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு வேதாகமத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. தேவன் இல்லை அப்படின்னு இறுதத்தில் நினைக்கிறவங்களுக்கு மதிக்கேடன்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இன்னுமாக நம்ம ஆழமாக பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் 5210 நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய மைண்ட் அப்படின்றது ஒரு டிஸார்டரான ஒரு அன்பேலன்ஸ்டு நிலைமையில் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இங்கே சகோதரர் நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூளை கோளாறு உடையவர்களால் தான் இப்படி இருக்க முடியும். ஏன்னா நம்ம முன்பாக பார்த்த அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, ரொம்ப அழகாக கஷ்டப்பட்டு சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்பு இது, அது எப்படி தானாக உருவாகியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளோட இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ இதெல்லாம் தானாக உருவாகியிருக்குன்னு சொல்கிறவர்கள் எதை நம்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரைட்டிங்ஸ்லையும் காணப்படுகிறது. ஏன் பார்க்கும்பொழுது இந்த புகைப்படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், இந்த மீன், கழுகு, இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களையும் நமக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி வேதாகமத்தில் இருக்குது. யூத ராஜ சிங்கம்ன்ற வார்த்தைகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இந்த சிங்கம் சிங்கமாக தான் இருக்குது. பல ஆயிரம் வருடங்களாக சிங்கம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த டார்வின் தியரிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ஃபேக்கான ஒரு காரியமாக இருக்குது. அது இன்டைரக்டாக நமக்கு எதை ப்ரூவ் பண்ணுறதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சிருஷ்டிகர்னு ஒருத்தவர் இருக்கிறார் அப்படின்றதை ப்ரூவ் பண்ணுறதாக இருக்குது. இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கலாம், கேள்வி வரலாம். கடைசி காலகட்டங்களில் நமக்கு விசுவாச குலைச்சல் அப்படின்றது நிறைய நடக்கும். இது நேற்றைய பாடத்தில் கூட நம்ம கேட்டிருந்தோம். அறிவு பெறுகிற காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாவற்றையுமே அறிவின் மூலமாக நிரூபிக்க பார்த்து சிஷ்டிகர்னு ஒருத்தவர் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்திலும் மக்களை ஈர்க்கிறதற்கு இந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது சாத்தானுடைய ஒரு வகையான கருவிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கடவுள் இருக்கிறார் அப்படின்றதுலையும் நம்முடைய தேவனை தாண்டி மற்றவர்கள் இருக்கிறார்கள் பிரிக்கிறதையும் சாத்தான் வேலை பார்க்கிறாரு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கும் சப்போர்ட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படுது. அப்போ நம்மளுடைய தேவன் அப்படின்றவர் எப்படி உண்மையான தேவன்? இப்போ நமக்கு சாட்சி சொல்கிறப்ப கூட சொல்லியிருந்தாங்க, இந்த கடவுள்கள்லாம் உனக்கு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்மக்கிட்ட வந்து உலகத்தில் அத்தனை தெய்வங்கள் இருக்கு, எப்படி உங்களுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறப்ப, நமக்கு இப்போ நம்ம முன்பாக பார்த்த பாடத்தின்படி நமக்கு தீர்க்க தரிசனங்கள் அதிகம் புரியணும். அது புரியறப்ப கிரியையில் காட்டக்கூடிய தேவன் எங்கள்கிட்ட இருக்கிறார், எது உண்மையாக கிரியை நடக்குதோ அவர் உண்மையான தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த பார்க்குறோம். எலியா மற்றும் பாகால் விஷயத்தில் கூட பார்க்குறோம், அங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் யார் உண்மையான கடவுள் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப அவங்களுக்குள்ள ஒரு டெஸ்டின் மூலயமாக தான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளுடைய அறிவை வைத்து தான் நம்ம இந்த காலகட்டத்தில் சண்டை செய்கிறவர்களாக காணப்படணும். இதை குறித்து நமக்கு ரசல் பிரதர் எழுதும்போது, இந்த ஒரு யுகம் அப்படின்றது மூளை சம்பந்தப்பட்ட யுகமாக இருக்குது, அறிவு பெருகிய யுகமாக இருக்குன்றனால நமக்கான சண்டை அறிவு நிமித்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்பாக பார்க்கிறோம். இப்போ இதை பற்றி நம்ம ரீப்ரின்ஸ் 1763 பார்க்குறோம், பக்கம் 29. எல்லா மதங்களுக்கும் விசுவாசம்ன்ற ஒன்று தான் அடிப்படையாக இருக்குது, ஏன்னா யாருமே நேரடியாக பார்த்தது இல்லை அப்படின்றப்ப அவங்க விசுவாசம்ன்றதை வச்சுருக்கிறாங்க. அப்படி அந்த விசுவாசம் அப்படின்றது இருக்குதுன்றது ஒரு காலகட்டங்களில் நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, நமக்கு ஓரளவிற்கு தான் புரியும், நம்மளுடைய மூளைக்கு எந்த அளவிற்கு புரியக்கூடிய சக்தி இருக்கோ அது வரைக்கும் புரியும். அதற்கு மேல் புரியலைன்றப்ப நம்ம அந்த இடத்துல கடவுள் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, அவருடைய வல்லமை மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையாக காணப்படுது. அந்த விதத்தில் ஆனால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை, நமக்கு விசுவாசத்தோடு கூட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எவிடன்ஸாக தேவன் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றப்ப, இப்போ நம்ம தேவனுடைய ஞானம் இதில் எந்த வகையில் இருக்குது அப்படின்றதை கூட நம்ம பார்க்கிறவர்களாக காணப்படணும். இந்த ஒரு பாடத்தில் நம்மளுடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம வர்த்திக்கலாம், நம்ம கண் முன்னாடி தேவன் அவருடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடுகளை ஏதாச்சும் மறைச்சு வச்சுருக்கிறாரா, இல்லை தேவன் எப்படி செயல்படுகிறார் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 8:10 கூட நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய ஞானம் பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றப்ப இங்கே ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம், தேவனுடைய ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வது சபையினுடைய கடமையாக காணப்படுகிறது. நம்ம தேவனுடைய குணலட்சணங்கள் பற்றி நிறைய பார்க்கிறோம், ஆனால் தேவனுடைய ஞானத்தை பற்றி நம்ம பார்க்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான காரியம். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்குது, நிறைய பாடங்கள் இருக்குது, ஆனால் ஞானத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமாக காணப்படுது. ஏன்னா நம்மளுடைய ஞானம் அப்படின்றது அதை ஆராய்ந்து பார்க்குற அளவிற்கு காணப்படலை. அப்போ இப்போ நம்ம தேவனுடைய ஞானத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வியை நம்மளுடைய பாடத்திற்கு முன்பதாக வைத்து அதோடு கூட நம்ம ஆரம்பித்தோம்னா நமக்கு நன்றாக இருக்கும். தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நமக்கு அந்த சாட்டில் கூட காணப்படும் தெய்வீக திட்டம். இதை குறித்து நேற்று வெஸ்பர் சர்வீஸில் கூட நமக்கு அதை பற்றி பேசியிருந்தாங்க. தேவனுடைய திட்டம் அப்படின்றது மனு மக்களாகிய நமக்கு சுயாதீனம்ன்றது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம கிறிஸ்தவ சுயாதீனம் பற்றி பேசலை, உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய ஒரு சுயாதீனமாக அவங்கவுங்க அனுதினமும் செய்யக்கூடிய காரியங்களை பேசுகிறோம். மக்களுக்கும் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எதை வேணால் செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனாலும் அது எதுவுமே தேவனுடைய திட்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதே இல்லையே, அது எப்படி அப்படின்ற ஒரு தடவை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா தேவனுடைய திட்டம்ன்றது ஒன்று வச்சிருக்கிறாருன்னா அதற்கு இசைந்தாப்பில் மனுக்குலம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படணும். அப்போ இதுதான் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஆனால் மனு மக்களுக்கும் சுயாதீனம்ன்றது கொடுத்துருக்கிறார். ரெண்டுமே மாறுபட்ட காரியங்களாக இருக்குது, ஆனாலும் தேவனுடைய திட்டம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நகர்ந்து போகுது அப்படின்றப்ப அங்கே தான் தேவனுடைய ஞானம் அப்படின்றது வெளிப்படக்கூடிய காரியமாக காணப்படுது. சரி, இப்போ நம்ம தேவனுடைய ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் பார்த்தாச்சு. தேவனுடைய ஞானத்தை நம்ம எந்த வகையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனலாகி பேஸ்டு ரீசனிங் அப்படின்ற ஒரு முறையில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஆனலாகி பேஸ்டு ரீசனிங் அப்படின்னா, இது ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அது என்ன முறைன்னு பார்க்கும் பொழுது, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற ஒரு காரியம். இது நம்ம அநேகமாக எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்போம்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நமக்கு டீச்சிங் சொல்லித்தரப்பையாக இருக்கட்டும், இப்போ இங்கேயே நமக்கு கன்வென்ஷனுக்கு வராத ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா, ஒரு பெரிய சைஸில் ஒரு டிவி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்களால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அந்த முறை தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம்னா, அனலாகி பேஸ்டு ரீசனிங். அந்த முறையை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஏன்னா மனிதர் அப்படின்றவருக்கு இந்த கம்பேர் பண்ணுதல் அப்படின்றது அவங்களுக்கு ஞானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, புரிந்து கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றப்ப நம்ம தேவனுடைய ஞானத்துக்கூட ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம். எந்த விஷயத்தை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், எதையுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாதே அப்படின்றப்ப, நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறோன்றது ஈக்குவலாக எதுவுமே கம்பேர் பண்ணலை, வேற வழி இல்லாமல் நம்ம இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா தேவனுடைய ஞானத்தோட எதையுமே நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்போ எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ வைத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். முதலாக நம்ம ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். செயற்கை நுண்ணறிவு. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யும்னு நமக்கு பார்க்கும் பொழுது, ஒரு கணினி நம்ம மத்தியில் காணப்படுது. இந்த கணினி பல யுகங்களாக பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. முன்பாக நமக்கு வயர் மூலமாக இருந்திருக்கும், டியூப் மூலமாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்யூட்டர் வந்துச்சு, சூப்பர் கம்ப்யூட்டர்னு நமக்கு வந்துச்சு. அதுக்கு பின்பாக கிளவுட் கம்ப்யூட்டிங், இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லி கம்ப்யூட்டர் பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு கூடயே எதுவும் பரிணாமம் அடையுதுன்னு பார்க்குறப்ப கம்ப்யூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, மனிதர்கள் சிந்திக்கும் முறையிலேயே ஒரு கணினியை சிந்திக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதர்கள் மட்டும் சிந்திக்கிற அளவிற்கு தான் அந்த கணினி சிந்திக்குமானா, மனிதர்கள் சிந்திக்கிறதற்கு அப்பாற்பட்டும் சிந்திக்கக்கூடிய திறன் படைத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கப்படுது. என்னென்ன செய்யும் அப்படின்றத நம்ம ஒரு சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏன் இதை கம்பேர் பண்ணுறோம், இல்லை இதுதான் ஓரளவிற்கு நம்மளால் கம்பேர் பண்ணக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப, இறந்து போன மனிதர்களுடைய நினைவுகளை மீண்டுமாக கொண்டு வரும் விதத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்ய முடியும். அதை கூட நம்ம இப்போ ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை ஒரு 7 வயதில் இறந்த குழந்தை. ஆனாலும் அந்த குழந்தையை இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய தாய் மீண்டுமாக இணைய முடிய ஒரு காட்சியை கூட நாம் பார்க்குறோம். இது நேரடியாக இணையிறது கிடையாது, ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக அந்த குழந்தையோடு அவங்க இணையக்கூடிய ஒரு காரியம் நடக்குதுங்க. இப்போ இது நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். நமக்கு இருக்கிறதுலேயே ஒரு பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமானா உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றத நம்ம தியரியாக தான் நம்ம பார்த்துருக்குறோமே தவிர, எப்படியாகலாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு இப்பயும் தெரியாது. இந்த வீடியோக்களை வைத்து நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஏன் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோன்னு பார்க்குறப்ப, ஒரு மனிதர், சாதாரணமாக ஒரு மூளை படைத்த ஒரு மனிதர், லிமிட்டடான நாலேஜ் வச்சுருக்கிற மனிதர்களாலேயே இந்த அளவிற்கு சிந்திக்க முடியுது. எந்த அளவிற்கு, இதை எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம ஒரு புகைப்படத்தில் பார்க்குறோம். அந்த குழந்தை ஏற்கனவே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோவோட கூட அந்த குழந்தை ஏற்கனவே உயிரோடு இருக்கும் பொழுது பேசின வாய்ஸ், அதையும் எடுத்து இரண்டையும் சேர்த்து வைத்து இப்போ உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு மேலே இதை வச்சு ஒரு உயிர்த்தெழுந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை காட்டக்கூடியதாக இருக்கு. இது மனிதர் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் நமக்கு காணப்படுது. இன்றைய தேதிக்கு இந்த அளவிற்கு தான் தேவன் நமக்கு அருள் இருக்கிறார். இது குறித்து நம்ம கடைசியாக கூட பார்க்கலாம். ரீப்ரின்ஸில் நமக்கு காணப்படுது, மனிதர்களுடைய பிளெஸ்ஸிங்கிற்காக அடிக்கடி டெக்னாலஜின்றது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது தேவன் கொடுக்கக்கூடிய அனுகிரகம். இப்போ இதை தாண்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் என்ன செய்ய முடியும் பார்க்கும்போது, கடந்த கால புகைப்படங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்டர் ரசல் அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்குறோம். அந்த ஒரு புகைப்படத்தை நம்ம உயிரோட்டம் உள்ளதாக பார்க்கக்கூடிய ஒரு முறை இந்த இடத்துல நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தருது. இப்போ இதற்கு அடுத்த புகைப்படத்தில் நம்ம பார்க்கும்போது, இது நமக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்ட ஒரு ஃபோட்டோ. இப்போ அந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுக்கு நம்ம உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இது யாருக்கு பயன்படும் பார்க்கும்பொழுது, அவர்களுடைய பெற்றோர்களை இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லை பெற்றோர் பிள்ளைகளை இழந்தவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டுமே நினைவுகளாக இருக்கும்ன்றப்ப அந்த ஒரு புகைப்படம் அசைகிற மாதிரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதாகவும் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு ஓரளவிற்கு தான் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும், ஆனால் யாரையாவது ஒருத்தவங்களை இழந்தவர்களுக்கு தான் இதனுடைய தாக்கம் புரிகிறதாக காணப்படுது. இதற்கடுத்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, நியூரல் நெட்வொர்க் என்று ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க்னு சொல்லப்படக்கூடிய நரம்பியல் வலைப்பிணையம் இது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் இருக்கும் விதத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கப்படுது இந்த நியூரல் நெட்வொர்க். இதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் பார்க்கும் பொழுது, நம்ம கடந்த காலங்களில் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத அது அனலைஸ் பண்ணும். ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த வேலையை தான் இந்த நியூரல் நெட்வொர்க் செய்யக்கூடியதாக காணப்படுது. இப்போ மீண்டுமாக நம்ம சொல்கிறோம், சாதாரண மனிதராக இருக்கக்கூடியவர் நம்ம அனலாகி பேஸ்டு ரீசனிங்கிற ஒரு முறையை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளணும், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான். ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடியவர் நமக்கு எந்த பொருள் தேவைன்றதை ஓரளவிற்கு கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றது இங்கே நமக்கு காட்டக்கூடியதாக காணப்படுது. சரி, இது எல்லாமே உலக பிரகாரமாகவே இருக்குது, நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதாச்சும் இதில் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு உதவியாக காணப்படுது. இப்போ நாம் பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப அதிகமாக பிரயாசங்கள் எடுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயமாக காணப்படுது. இப்போ நமக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அதிகபட்சம் ஒரு 10 செகண்டுக்குள்ளாக டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுக்குது. இது நமக்கு சாதாரணமாக இருந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றத விட இப்போ ஏஐ பவர்டாக வரக்கூடிய டிரான்ஸ்லேட் அப்படின்றது ரொம்ப ஒரு அக்யூரசி நிறைந்ததாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நமக்கு பார்க்கும் பொழுது, நமக்கு ஏதாவது வசனங்கள் தேவை அப்படின்னு இருக்குது, நம்ம அடுத்த ஸ்லைட் போயிடலாங்க சார். நமக்கு ஏதாவது ஒரு சில வசனங்கள் தேவை, இல்லை ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் நிமித்தமான வசனங்கள் எனக்கு தேவை அப்படின்னா அதையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பொறுமை அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம், இந்த பொறுமை பற்றின வசனங்களை எனக்கு எடுத்து கொடுங்க, அந்த பொறுமையை யார் யாரெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்கன்றதையும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கொடுக்குறப்ப எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம பாதையை மாற்றுகிறோம். என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம முழுமையாக நம்ப முடியாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வசனங்கள் இதற்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் இது காட்டக்கூடியதாக இருக்குது. இதற்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் அப்படின்றது வேறு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டால் அது வேறு சத்தியங்களை தான் காட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை நம்பி நம்ம ஒரு சத்தியத்தை எடுக்கணுன்றது நம்மளை இந்த பாதையை விட்டே மாட்டக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுது. இதுதான் மனிதர் உருவாக்குற பொருள்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை. தேவன் ஒரு பொருளை உருவாக்குறார் அப்படின்றப்ப அதில் எந்த விதத்திலுமே நம்ம பழுது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதராக உருவாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு ஓரளவிற்கு தெரியக்கூடியதாக இருந்தாலும், இன்னும் காலங்கள் போக போக சாத்தானும் இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது ஒரு கருவிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு காணப்படுகிறது. அப்போ இது நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ இங்கே நமக்கு ஒரு நியாயமான கேள்வி வரலாம், மனிதர்களால் எப்படி இதை சிந்திக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி மனிதர்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, இதற்காக நமக்கு வசனத்திலலாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 1:26 படி அவர் அவருடைய சாயலில் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். இது குறித்த வசனங்கள் நேற்று நம்ம பார்த்தோம், விளக்கங்கள் நேற்று நம்ம பார்த்தோம். அவருடைய சாயலில் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறதுனால அவருக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் நமக்குள்ளேயும் ஓரளவிற்கு வெளிப்படுகிறதாக காணப்படுது. அதோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக என்ன பார்க்கப்படுதுன்னா, ஆதியாகமம் 1:28 நாம் பழகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு ஆளக்கூடியவர்களுக்கு அப்படின்றவங்களுக்கு திட்டம்ன்றது ஒன்று அவசியம். திட்டம் தீட்டினா மட்டுமே தான் ஆள முடியும். திட்டம் தீட்டணும் அப்படின்னா அவர்களுக்கு கற்பனை திறன் அப்படின்றது இருந்திருக்கணும். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இங்கே நமக்கு ஒரு கற்பனை திறன்றது நமக்கு கொடுக்கப்படலை, இல்லை தேவன் நமக்கு அதை அனுகிரகமாக கொடுக்கலன்னா நம்மளால் ஒரு மீட்டிங்கை வந்து ரொம்ப எளிமையாக நடத்த முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா நடத்த முடியாது. அப்போ இந்த இடத்துல தேவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணமான எல்லாவற்றையும் ஒழுங்கோடு இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார், அதையே நம்மக்கிட்டையும் விரும்பக்கூடியவராக காணப்படுகிறார். இப்போ இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்த்த வசனங்கள் இல்லை பார்த்த விஷயங்கள் வைத்து நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இங்கே தேவனுடைய ஞானம் அப்படின்றது கூட நம்மளால் எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் மனிதன் உருவாக்குற விஷயங்களே ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு ரெண்டு வகையில் நம்மளுடைய பாயிண்ட்டை நம்ம நிறைவு செய்கிறப்ப இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த முதல் வீடியோ 4 வருடங்களுக்கு முன்பாக இருந்த டெக்னாலஜி. இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு வெளியில் அந்தளவுக்கு தெரியலை, என்னென்ன செய்கிறாங்கன்றது இன்ற அளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அப்படின்றப்ப தேவன் எந்த அளவிற்கு நம்மளை புரிஞ்சு வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நம்ம நியாயமாக எழுப்பக்கூடியவர்களாக காணப்படணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று புரிஞ்சிருச்சு. தேவனுடைய ஞானம் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறப்ப வாசிக்கலாம் ரோமர் 11:33 சிஸ்டர்.
ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்.
இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நமக்கு குறிப்பிடக்கூடிய வார்த்தை ஆழம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல உயரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் ஆழம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்னா உயரத்திற்கும் ஆழத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுது. உயரம்ன்றது நம்மளால் ஓரளவிற்கு கணிக்க முடியும், ஒரு தூரமாக செல்லும்போது கணிக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான மலைகளை நம்மளால் சேட்டலைட் மூலமாக பார்க்க முடியுது. ஆனால் ஒரு ஆழமான விஷயத்தை அதற்குள்ளாக நம்ம போய் பார்த்தால் மட்டுமே தான் கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக, ஆழமாக இருக்கக்கூடியதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில் தேவனுடைய ஞானத்திற்கு உள்ளாக நிறைய ஃபீச்சர்ஸ் காணப்படுது. அதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுமானா, இன்றைக்கு நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின்படி நம்மளால் ஓரளவிற்கு தான் புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி நமக்கு பார்க்கும் பொழுது 1 வாலியமுடைய 5th அத்தியாயத்தில் நமக்கு காணப்படுது, பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம் அப்படின்றது காணப்படுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறது. நம்ம பரிசுத்தவான்களாக காணப்படுகிறோம். ஏன்னா ரீப்ரின்ஸ் 55:33 நாம் பார்க்கிறோம், தேவன் தாமாக நமக்கு தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தாமல் அவரின் மனதை நாம் ஆராய நினைப்பதுன்றது வீணான காரியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த இடத்துல சகோதரர் பயன்படுத்தியிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறார். அது நம்மளுடைய சபை நிமித்தமாகவும் பார்க்கும்போதும் சரி, நேற்று நாள் நம்ம பார்த்த பாடத்தின்படி முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தப்படாத விஷயங்கள் இன்று நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த வகையில் நாம் பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்திற்கே உரிதான ஓரளவு வெளிப்பாடுகள் நமக்கு தேவன் அனுகிரகமாக கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஞானத்தை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியும். இதை கொடுத்து நமக்கு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி பார்க்கும்பொழுது எங்கேயுமே ஆராயாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அவர் ஆழம் இவ்வளவு இருக்குது, ஆராயப்படாதவைகள் அப்படின்றது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். அந்த 3 விஷயங்களாக ஆம்னி பொட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வ வல்லமை, ஆம்னி சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய முற்றும் அறிந்த நிலை, ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்கும் நிறைந்த நிலை, இப்படி ஒரு 3 விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம ஆம்னி பொட்டன்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு ஆம்னிபொட்டன்ஸ் என்றால் என்ன அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அதை குறித்த லத்தீன் வார்த்தைகளை கூட நாம் பார்க்கலாம். ஆல் பொட்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாம் விரும்புகிற யாவற்றையும் செய்ய இயலும் நிலை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ தேவன் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட குணலட்சணத்தை உடையவராக காணப்படுகிறார். இதை குறித்து நாம் வசனங்களை பார்க்கும் பொழுது சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் அப்படின்ற சங்கீதம் 115:3 காணப்படுது. அவர் டைரக்டாக சொல்லியிருக்கிறபடி அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தேவன் எல்லாம் நிறைந்தவராக காணப்படுகிறார், எல்லா வல்லமைகளும் நிறைந்தவராக காணப்படுகிறார். அவரால் செய்ய முடியாததுன்றது எதுவுமே இல்லை. அப்போ தேவனால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, தேவன் செய்யக்கூடாதுன்னு வைத்திருக்கிற காரியங்கள் காணப்படுது. அவை தான் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். தேவனால் பொய் சொல்ல முடியாது, அவரால் சொன்னதை அவர் மறுதளிக்க முடியாது, அதோடு கூட அவர் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வியை வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டம் நிறைவேறும், நிறைவேறாமலும் போகலாம், அது தவறாக கூட போகலாம், தோல்வி அடையலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் அவர் பொய் சொல்ல முடியாதுன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் அதோட டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம்னா, அவர் ஒரு முறை சொன்னதே அவரால் மறுதளிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். அப்போ ஒரு முறை அவர் பிளான் பண்ணியிருக்கிறாருன்னா அதை மறுதளிக்க முடியாது. உலக மக்கள் சுயாதீனமாக என்ன செஞ்சாலும் அந்த பிளானை மறுதளிக்க முடியாதுன்றப்ப எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்து இருந்தால் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தீட்ட முடியும் அப்படின்றத நம்ம நினச்சி மட்டும்தான் பார்க்க முடியும். அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுன்றது நம்ம முன்பாக சொன்ன மாதிரி ரொம்பவே கடினமான காரியமாக கூட காணப்படுது. அந்த வகையில் பொய் சொல்லாமல் உள்ள சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லாமல் திட்டத்தை தீட்டக்கூடிய திறன் படைத்தவராக தேவன் காணப்படுகிறார். அதோடு கூட நம்ம இன்னொரு வார்த்தையும் இது கூட நம்ம சேர்த்து சொல்கிறோம். என்னன்னு பார்க்கும்பொழுது, தேவன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே லாஜிக் அப்படின்றதை பயன்படுத்துகிறார். லாஜிக் அப்படின்றதை நம்ம இன்னுமாக புரிய விதத்தில் சொல்லணும்னா, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி முறைப்படி காரணங்களோடு தேவன் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். இதை எப்படி செய்கிறார், இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இந்த சர்வலோகத்தையும் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம், இப்போ எதையுமே நம்மளால் கணிக்க முடியலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால் அதை கணிக்க முடியுமா? இந்த நாளைக்கு இந்த கிரகம் வருதுன்னு நம்ம சொல்கிறோன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்படின்றனால தான் நம்மளால் சொல்ல முடியுது. அப்போ தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்குது, ஒரு முறையான காரணம் இருக்குது, அதோடு கூட அதற்கு தேவையான நேரங்களும் எடுத்துக்கொள்கிறார். இப்போ இங்கே ஒரு இன்னொரு நியாயமான கேள்வி நமக்கு வரலாம், தேவன் தான் வந்து வல்லமை படைத்தவராச்சு, அவரால் வந்து ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் செய்ய முடியாதா? இந்த கேள்வி நம்ம மத்தியில் நிறைய பேருக்கு இருக்கலாம். இதை குறித்து நாம் வசனம் பார்க்கலாம். வேதாகமத்தின் பகுதிகளில் இதை பற்றி பேசுகிறப்ப சகோதரர் நமக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல்ன்றதில் அதை பற்றி நமக்கு பேசியிருந்திருக்கிறார். அதை கூட நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர், பக்கம் 619.
ஈடுபலி செலுத்தப்படுவதற்கு முன்பு தெய்வீக ஞானத்தின் வழி நடத்துதலுக்கு உட்பட்ட தேவ அன்பு 4000 வருடங்களாய் பொறுமையோடு காத்திருந்தது.
அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் தேவனுடைய வல்லமை அப்படின்றதனுடைய வெளிப்பாடுகள். இங்கே பார்க்குறோம் தேவனுடைய ஞானத்தின் வழியாக தேவ அன்புன்றது காத்திருந்திருக்கு. எதற்காக அப்படின்னா 4000 ஆண்டுகளாக தேவன் நினச்சிருந்தா முன்பாகவே இந்த விஷயங்களை செஞ்சுருக்கலாம்ன்றப்ப அங்கே தான் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பாடத்தின் தலைப்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானம் அப்படின்றதும் செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. தேவன் வல்லமை நிரந்தராக இருக்கிறதுனால நம்ம முன்பாக சொல்லிட்ட மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கூட கேட்பாங்க, சாத்தானுக்கு எந்த வகையிலுமே கெட்ட எண்ணங்களை கொடுக்காமல் படைச்சிருக்கலாமே. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறப்ப ஞானம் அப்படின்றது தேவனுக்குள்ளாக இருக்கிறதுனால தான் அவருக்காக எவ்வளவு வல்லமை அவரால் செய்ய முடிஞ்சாலும் அதை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது. இதை குறித்து கூட நாம் அடுத்ததாக பின்பாக பார்க்கலாம். இதற்கு கூட நமக்கு இன்னொரு யோசனை கூட தோன்றலாம், அப்போ இந்த 4 குணங்களில் ஏதாச்சும் ஒன்று பெருசு ஏதாச்சும் ஒன்று சின்னதாக இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது 4 ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஒன்று பெரிது ஒன்று சிறிது நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு குணலட்சணங்களை தேவன் வெளிப்படுத்துகிறாராக காணப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, தேவனுடைய வல்லமை அப்படின்றது ஞானத்தின்படியாக நடக்கிறதாக இருக்குது. இதை குறித்து நம்ம வல்லமையை குறித்து இன்னுமாக நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வல்லமை குறித்து 2 வகையான டைப்ஸ் நமக்கு பார்க்கப்படுது. அது கூட நமக்கு அடுத்த ஸ்லைடில் காணப்படுது. ஒன்று நாம் அப்சல்யூட் பவர், 2 ஆர்டினேட் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம். அப்சல்யூட் பவர் என்பது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நேரடியாக தேவன் செய்யக்கூடிய வல்லமையாக காணப்படுது. ஆர்டினேட் பவர்ன்றது அந்த நேரடியாக செய்யப்பட்ட வல்லமை நிமித்தமாக மறைமுகமாக நடக்கக்கூடிய வல்லமையாக பார்க்கப்படுது. அதற்கான ஒரு வசனமாக கூட நாம் பார்க்குறோம் சங்கீதம் 104:10, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வர விடுகிறார் அப்படின்றது அவர் டைரக்டாக செய்யக்கூடிய காரியம். ஆனால் அந்த வந்த நீரோட என்ன நடக்குதுன்னு பார்க்குறப்ப அது தானாக மலைகள் நடுவே ஓடுகிறது. இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சயின்ஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம், லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். இங்கே நமக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்பொழுது, கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அறிவியலை நம்புறதில்லை, அறிவியலை நம்புகிறவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் தேவன் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சயின்ஸாக மாறிட்டே வருது அப்படின்றதை கூட நம்மளுடைய பாடத்தின் பிற்பகுதியில் கூட நாம் பார்க்கலாம். இப்போ இதை குறித்து நம்ம லாஜிக்கோடு தேவன் செய்கிறார் நம்ம சொல்லியாச்சு, தேவன் இயற்கையாக விஷயங்களை செய்கிறார் நம்ம சொல்லியாச்சு. இதை பற்றி ஏதாவது நமக்கு வேதாகமத்தில் காணப்படுதான்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக எலியா மற்றும் பாகால் விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எலியால் மற்றும் பாகால் விஷயத்தில் அந்த ஒரு நெருப்பு மேலேருந்து வந்ததுன்னு நம்ம படிச்சிருப்போம். அது எப்படி நெருப்பு மேலேருந்து வந்திருக்கும் கேட்கும்பொழுது, இதை குறித்து ஆராய்ச்சி செஞ்சவர்கள் அது ஒரு லைட்னிங்காக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இங்கே இன்னொரு கேள்வி நமக்கு வரலாம், ஆனால் எலியா இருந்துட்ட காலகட்டங்களில் அங்கே தான் மழையே பெய்யாமல் இருந்துச்சு, அங்கே தான் பஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் எப்படி அந்த இடத்துல மழை மேகம்னு ஒன்று இருந்தால் தானே நமக்கு இந்த மாதிரியான மின்னல்கள் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்க்கும்பொழுது, போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு விதமான ஒரு லைட்னிங் வந்திருக்கு. இது எப்படியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது பல நூறு மைல் தூரத்தில் காணப்படக்கூடிய ஒரு மலை மேகத்தினுடைய நுனியிலிருந்து வரக்கூடிய ஒரு மின்னல். ஆனால் இந்த மின்னல் நேரடியாக பூமியை தாக்காமல் அது ரொம்ப சைடில் ரொம்ப தூரம் பல நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அதற்கு பின்பாக நேரடியாக வரும். இப்போ இங்கே பார்க்கக்கூடிய ரெண்டு புகைப்படங்களுமே ஓரளவு யூகிச்சு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான். அதேமாதிரி இரண்டாவது புகைப்படம் பார்க்கும்பொழுது அது ஒரு 1980களில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தேவன் நேச்சரையும் பயன்படுத்தி செஞ்சுருக்கிறார். அது கூட நம்ம அடுத்த பக்கத்து பார்க்கலாம். இப்போ இந்த இடங்கள்லலாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு வெளிச்சமான நிலையில் தான், ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய நிலைகள்லையும் மின்னல்கள் வந்ததாக காணப்படுது. அப்போ தேவன் பயன்படுத்துகிற விஷயங்கள் அப்படின்றது இயற்கையையும் தேவன் பயன்படுத்துகிறார். இன்னுமாக ஒரு விஷயத்தில் சொல்லணும்னா, தேவன் எதையுமே மேஜிக்காக செய்கிறதில்லை, அதற்கு பின்பாக லாஜிக் வச்சிருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலை, அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன்றது தான் நமக்கு குறைவாக காணப்படுது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது, நைல் நதி ரத்தமயம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த காரியங்கள் நம்ம மத்தியில் எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்க்கும்போது, ரீசண்டாக நமக்கு கோழிக்கோட்லேயும் நடந்திருக்கு, பாண்டிச்சேரியிலையும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இது எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சுன்றதும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரம் ப்ளூ டு ரெட் இன் செகண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில நொடிகள்லேயே மொத்தமாக மாறியிருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெட் டைட் ஆல்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாசி இனத்தை சேர்ந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. அந்த ஒரு பாசி என்ன செய்யும் பார்க்கும்பொழுது, அந்த ஒட்டுமொத்த நதியையே இரத்த கலரில் மாற்றிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் வீடுகளில் சென்று பார்க்கும்பொழுது அநேக முறை நடந்திருக்கு. இது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ இதை நம்ம பார்க்கும்பொழுது அந்த 10 வாதைகளில் ஒரு புதிய கோணங்களில் கூட நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கும், அதன் நிமித்தமாக அதற்குள்ளாக இருக்க தவளைகள் வெளியில் வந்திருக்கலாம், அந்த தண்ணீரை கொடுத்ததான மிருகங்கள் இறந்து போயிருக்கலாம். அப்போ தேவன் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்படி லாஜிக் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் வல்லமை இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு இதுலேருந்து என்ன பாடம், இல்லை இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, இதை குறித்து நம்ம யாக்கோபு 5:7 பார்க்குறோம். பயிர்னு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முன்மாறியும் தேவை, பின்மாறியும் வருமளவும் அவங்க என்ன தான் பண்ணணும், காத்திருக்கணும். இப்போ நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்குள்ளே அவன் நினச்சி பார்க்கலாம், அவர் நினச்சிருந்தா ஒரே நாளில் அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம், எதற்காக 1000 வருடங்கள் எடுத்திருக்கிறார், 1000 வருடங்கள் எடுத்திருக்கிறார்னு பார்க்கும்பொழுது, அங்கே தான் அவருடைய ஞானம் அப்படின்றது செயல்படுறதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நாளைக்கு திடீர்னு இந்த இடத்துல ஒரு மரம் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, நமக்கு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஒரு மரம் வளரணும்னா அது ஃபஸ்ட்டு விதை போட்டு அதுலேருந்து செடியாக மாறி மாறி வரணும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய பாடமாக கூட இது கிடைக்குது. பொறுமையாக நம்மளும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பொறுமையோடு இருந்தால் மட்டும் பத்தாது, தேவன் காரணமாக எண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள மாற்றங்கள் நடக்கிறப்ப தான் நம்ம விரும்பக்கூடிய காரியங்களையும் தேவன் கொடுக்கிறவராக காணப்படுவார். அப்போ இதுதான் நாம் பார்க்குறோம், சர்வ வல்லமை. ஆனால் அந்த சர்வ வல்லமை அப்படின்றத தேவன் ஞானத்தின் மூலமாக பயன்படுத்துகிறார். இதை குறித்து நம்ம ரீப்ரின்ஸ் 429 பார்க்கும் பொழுது, அவருக்குள்ளாக அன்பு அப்படின்றது நிறைந்தவராக தான் காணப்படுகிறார். ஆனால் அதுக்குன்ட்டு நாம் தப்பு செய்கிறப்பெல்லாம் அந்த அன்பு வந்து வந்து நிறுத்துறது கிடையாது, அதற்கு நீதியாகவும் அவர் தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த அன்பை எது தான் தடுக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, அவருடைய ஞானம் தான் அதை தடுக்கக்கூடியதாக காணப்படுது. இதை குறித்து நமக்கு வால்யூம் 5 616 பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவ ஞானமானது தெய்வீக நீதி, அன்பு, வல்லமை இவற்றின் முழு ஐக்கியத்தோடு செயலாக்கம் செய்கிறதாக காணப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும் பொழுது, தேவன் கிட்ட நம்ம ஏதாவது விரும்புகிறவர்களாக இருக்கிறோம், இல்லை நமக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணும்னு நம்ம நினைக்கிறப்ப, நான்கு குணங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சிட்டேனா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுட்டு தான் நம்ம அடுத்ததாக தேவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாதப்ப தேவன் கொடுக்கணும்னு நினைத்தாலும் அவருடைய ஞானங்கள் வழியாக தடைபடலாம், அவருடைய நீதியின் வழியாக தடைபடக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்கு. அப்போ இதுதான் தேவனுடைய சர்வ வல்லமையாக காணப்படுது. அந்த வல்லமை ஞானத்தின் மூலமாக எப்படி செயல்படக்கூடியதாக இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஆம்னி சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய முற்றும் அறிந்த நிலை, இதை குறித்த வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது, எல்லா காலங்களும் அறிந்த நிலை சர்வ ஞானம் என்னும் நிலை அப்படின்னு நமக்கு அடுத்த ஸ்லைடில் காணப்படுது. இது எப்படி எல்லா காலங்களும் அறிந்த நிலை அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ளே வரலாம். இந்த கேள்வி உலகத்தில் இருப்பவர்களுக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்பவர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. முன்பாக நடந்ததை ஹிஸ்ட்ரி வழியாக அவங்க சொல்லலாம், இன்று நடக்கிறதை கூட அவங்களால ஏதோ ஓரளவிற்கு சொல்ல முடியும், ஆனால் எப்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க மத்தியில் காணப்படுது. அப்போ இந்த இடத்துல நம்ம தேவனுடைய ஆம்னி சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, இப்போ வரைக்கும் என்னென்ன நடக்கும்ன்ற அறிவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு ஒரு முக்கியமான வார்த்தை இது கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா, யாருடைய ஆலோசனையும் தேவையற்ற ஒரு நிலையில் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது அவருக்கு யாருடைய ஆலோசனையும் தேவைப்படலை, அப்படிப்பட்ட ஒரு ஞானம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆம்னி சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரி, எப்படி முன்பாக அறிந்திருந்தார், இதை குறித்து ஏதாவது நமக்கு வசனங்களில் காணப்படுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதாமினுடைய வீழ்ச்சியை பற்றி அவர் முன்பாகவே அறிஞ்சிருந்தார். அது நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலின்னு ஒன்று அவசியம், அதன் நிமித்தமாக தான் நமக்கான தெய்வீக திட்டம் அப்படின்றதையே தேவன் தீட்டியிருந்தார். இது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. தேவன் பல காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறார், எதிர்காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்றதற்காக. இது குறித்து இன்னொரு கோணத்தில் நமக்கு சகோதரர் சொல்லும் பொழுது, ரீப்ரின்ஸ் 743, தேர் கேன் பி நோ நாலேஜ் வித்தவுட் பர்சனாலிட்டி, ஸோ காட் இஸ் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அறிவு அப்படின்றது தனியாக ஒரு வெற்றிடத்தில் காணப்படாது. ஒரு அறிவு இருக்கணும்னா ஒரு தனித்தன்மை எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி மனிதர்களுக்குள்ளே ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னா அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு பர்சனாலிட்டி காணப்படுது, அதன் நிமித்தமாக அவர்களுக்கு அறிவு இருக்குன்றப்ப, நம்மளை பற்றி முழுவதுமாக அறிந்தவராக அவர் காணப்படுகிறார். நமக்குள்ளே என்னெல்லாம் எண்ணங்கள் வருமோ அது எல்லாமே அவருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் காணப்படுகிறார். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த அறிவுன்றதே இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ எப்படி தேவன் நம்மளே மாதிரியே அறிவு நிறைந்தரா அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம முன்பாக சொன்ன மாதிரி தான், ரொம்பவே நம்ம ஒரு பார்க்கறதற்கே ஒரு அற்பமாக இருக்கக்கூடிய அறிவு படைத்தவர்கள். இதை குறித்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நம்ம உலகத்து அப்படின்றது ரொம்ப ஒரு சின்ன விஷயம், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மணல் அப்படின்ற அளவிற்கு தான் நம்மளுடைய ஞானம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற மனிதருடைய ஞானம் இருக்குது அப்படின்னு கூட நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எல்லா விஷயங்களும் அறிந்தவராக இருக்கிறாரு, ஆனால் முதல் உலகத்தில் அவங்க பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டிருக்கிறாரு, இப்படி ஒரு கோணமும் நம்ம யோசிக்கலாம். அப்போ தேவன் வந்து ஏன் மனஸ்தாபப்பட்டார், எல்லாமே அவருடைய பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது கொடுத்த வசனம் நாம் பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ அவருக்கு முன்பாகவே தெரியும், நம்ம முன்பாக சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலமும் வீழ்வாங்க, சாத்தான் மூலமாக வீழ்வாங்கன்றது முன்பாகவே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் மனஸ்தாபப்படுவதற்கான காரணம் அவருக்குள் இருக்கக்கூடிய அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டராக கூட இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எதை மாற்றினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான காரியங்களுக்கு பிற்பாடு அவர் மனிதர்களோடு தொடர்பு வைத்து கொள்ளும் விஷயங்களில் மாற்றங்கள் நிறைய காணப்பட்டுச்சே தவிர அவருடைய திட்டங்களில் எந்த மாற்றமுமே காணப்படலை. இப்போ இதை நம்ம சொல்லிட்டோம், உலக பிரகாரமாக ஏதாவது இதற்கு நமக்கு அனலாகி பேஸ்டு ரீசனிங் இருக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஓரளவிற்கு சிந்திக்கக்கூடியவர்களாக, காலங்களை அறியல அப்படின்னாலும் மனிதர்களை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம், நம் மத்தியிலேயே இருக்கக்கூடிய சதுரங்கம் அப்படின்ற ஒரு விளையாட்டு நம் மத்தியில் காணப்படுது. இந்த சதுரங்கம் அப்படின்றது அடுத்தவர் என்ன செய்வார் அப்படின்றத முன்பாகவே யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது, இந்த இடத்துல மனிதர்களால் ஓரளவிற்கு அடுத்தவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னும் காணப்படுது. ஏன்னா இந்த சதுரங்கத்தில் 64 ஒரு ஸ்கொயர் தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டாலும், அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்குறோம்னா 10^126 அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது 110 பின்பாக 126 பூஜ்ஜியங்கள் நாம் சேர்த்துக்கொள்ளணும். அத்தனை முறை நம்மளால் இந்த ஒரு செஸ்ஸில் நவுத்த முடியும் அப்படின்றப்ப, இத்தனை முறை நவுத்துறாங்க அப்படின்றது இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் என்ன செய்வார்ன்றதை கண்டுபிடிக்கிறார், அந்த ஒரு ஸ்டெப்பை கண்டுபிடிக்கிறார், அந்த ஒரு மூவை ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவர் தான் கிராண்ட் மாஸ்டராக ஆகிறார். அப்போ இதே மாதிரி தான் சயின்ஸ் படி நாம் பார்க்கும்பொழுது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ப்ராபபிலிட்டி அப்படின்ற முறையில் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்றது ஒரு முறை ஒரு விதத்தில் இருக்கலாம், இன்னொரு முறை இன்னொரு விதத்தில் இருக்கலாம் அப்படின்றது தான் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றப்ப, மனிதர்கள் எதை செஞ்சாலும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, பல வகையான முடிவுகள் இருக்கும், ஒரே முடிவில் இருக்காது அப்படின்றதான் கொடுக்கப்படுது. இதை நம்ம எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்திற்கு பல வகையான ரிசல்ட் வரலாம். அதற்கு எது காரணம் பார்க்குறப்ப இந்த ப்ராபபிலிட்டி முறையாக காணப்படுது. அப்போ எல்லா வரையிலும் இருந்தாலும் தேவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப தான் நம்ம முன்பாக சொல்லியிருந்தோம், இந்த செஸ்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியுது. இதை பற்றி நாம் வசனம் பார்க்கும்பொழுது எபிரேயர் 4:13 அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 147:5 பார்க்குறோம், அவருடைய அறிவு அளவில்லாதது. இப்போ இங்கே ரெண்டு வகையான விஷயங்கள் வருது, ஒன்று அறிவு வருது, இன்னொன்று ஞானம் அப்படின்ற ஒரு ரெண்டு வகையில் வருது. இது ரெண்டையும் நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்னு பார்க்குறப்ப, அறிவு அப்படின்றது தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிற நிலை, ஆனால் ஞானம்ன்றது அந்த தெரிந்த தகவலை நல்ல முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலையாக காணப்படுது. இதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், சாத்தானும் இருக்கிறார். ஓரளவிற்கு அறிவு ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு, ஆனால் அது யார் ஞானமாக மாற்றினார் பார்க்குறப்ப, உலகத்தின் நன்மைக்காக நல்ல முறையில் பயன்படுத்தின இயேசு கிறிஸ்து அதை ஞானமாக மாற்றினார். அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இதை நம்ம சொல்லிட்டோம், ஆனால் முன்பாக நம்ம பார்க்காத விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். தேவன் வந்து முன்பாகவே அறிந்திருக்கிறார். ஏதாவது நமக்கு எவிடன்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த யோர்தானை கடந்து போகக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்படுது. இந்த ஒரு காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது, இது நாம் வாசித்திருப்போம், கால்களை வைத்த உடனே ஆதாம் வரைக்கும் தண்ணீர் குவியலாக நின்றதுன்ற ஒரு வார்த்தையை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே பார்க்குறோம், அவங்க நின்ற எரிகோவிற்கும் இந்த ஆதாமிற்கும் இடையேயான தூரம் பார்க்குறோம் 33 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ கால் வைத்த உடனே 33 கிலோமீட்டருக்கு அது குவியலாக இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது நம்மளால் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அதோடு கூட தேவன் இப்படி செயல்படுறதில்ல, இயற்கையை தேவன் பயன்படுத்துகிறார் நம்ம முன்பாக சொல்லியிருந்த மாதிரி. அப்போ என்ன தான் அங்கே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப, ஒரு நிலச்சரிவு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். நமக்கு அடுத்த ஸ்லைடில் கூட நாம் பார்க்குறோம், ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த நிலச்சரிவுன்றது தண்ணீரோட ஓட்டத்தை நிறுத்தி இருக்கணும். இதை நம்ம என்ன யூகத்தில் சொல்கிறோமா அப்படின்னு கேட்குறப்ப, இதே காரியம் 1927 நடந்ததாக இருக்குது. அது யோர்தான் நதியிலேயே நடந்ததாக காணப்படுது. 1927 யோர்தானில் இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் நடைபெற்று அந்த ஆதாம்ன்ற இடம் பக்கத்திலேயே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 21 மணி நேரங்கள் யோர்தான் தடைப்பட்டு காணப்பட்டுச்சு. இப்போ இதுக்கும் தேவன் முன்பாகவே அறிந்திருந்த நிலைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம் கேட்கும் பொழுது, நிலச்சரிவு ஏற்படக்கூடிய முறை நம்ம பார்க்குறோம். நிலச்சரிவு எடுத்தோடனே ஏற்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாயல் அரிப்பு எடுக்கணும். அது அரித்து முழுவதுமாக வந்து விழுந்து அதிலிருந்து 33 கிலோமீட்டர்கள் தண்ணீர் வந்து தடைப்பட்டு நிற்கிறதுக்குன்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். இது எல்லாமே கால்களை வைப்பதற்கு முன்பாக நடந்திருக்கணுன்றப்ப, இந்த இடத்துல தான் தேவன் முன்பாகவே அறிந்து செய்த ஒரு விஷயமாக இதை பார்க்குறோம். அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, ஆம்னி சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதை குறித்து நமக்கு தாவீது எழுதும் பொழுது சங்கீதம் 139 ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை நம்ம முன்பாக பார்த்த அந்த ஒரு நியூரல் நெட்ஒர்க்கினுடைய பாயிண்ட்டை கூட நாம் பார்க்கலாம். தேவன் சாதாரணமாக அறிந்திருக்கிறதில்ல, நம்மளை ஆராயிறார். ஃபஸ்ட்டு ஆராய்ந்து இவரால் என்னெல்லாம் செய்கிறாருன்றதை அறிந்து அதற்கு பிற்பாடு நம்ம என்னெல்லாம் செய்வோன்றதையும் அறிந்திருக்கிறார். அதோடு கூட நம்மளுடைய நினைவுகளை அவர் தூரத்திலேயே அறிகிறாருனும். மூன்றாவதாக பார்க்குறோம், வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இதை தான் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட மனிதர்கள் பயன்படுத்துகிறத சொன்னோம். ஒரு வழி இல்லை, பல வழிகள் இருக்குது, அதுலேயும் நம்ம என்ன செய்வோம்ன்றதையும் தேவன் அறிந்தவராக காணப்படுகிறார். நான்காவதாக பார்க்குறப்ப, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இது உலகத்தில் இருக்கிறவர்களே செய்கிறாங்க அப்படின்றத நம்ம முன்பாக பார்த்துருந்தோம். நம்ம ஃபோனில் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம தேடக்கூடிய விஷயங்களை வச்சு நமக்கு பொருளை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றப்ப, அப்பேற்பட்ட ஞானம் படைத்த தேவன் நம்மளுடைய தேவைகளை நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நிலையிலேயே அவர் காணப்படுகிறார் அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறான்ற வார்த்தைகள்லாம் பார்க்குறப்ப, இன்றைக்கி நம்ம மத்தியில் நிறைய சோர்வுகள் வருது. ஏன் தேவன் செய்ய மாட்டார்ன்றத நம்ம முன்பாக பார்த்துருந்தோம், எதற்காக செய்ய மாட்டார்ன்ற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அதே ஒரு 10 வருடங்கள் கழித்து நாம் பார்க்கும்பொழுது தேவன் செஞ்சது நல்லதற்காக தான் செஞ்சுருக்கிறார் நமக்கு புரியும். அது ஏன் 10 வருடங்கள் எடுத்துக்குதுன்னா அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஞானமாக காணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கும் பொழுது, தேவன் யாருடைய ஆலோசனையுமே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை செஞ்சுருக்கிறாருன்றப்ப, அவருக்கு போய் நம்ம ஜபத்தின் மூலமாக எனக்கு இதெல்லாம் தாங்க நம்ம போய் ஒரு ஆலோசனை கொடுக்கறது அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான காரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வேண்டுதல்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, முறையிடக்கூடியவர்களாக காணப்படுகிறாங்க. அவ்வளவு ஞானம் படைத்தவருக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கிறாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல நம்ம நினைப்பூட்டுகிறவர்களாக இருக்கணும். இதற்கு அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்ப்பதற்கு முன்பாக, இதற்கு லிங்கில் இருக்கக்கூடிய சுயசார்பு அப்படின்ற ஒரு கேரக்டரையும் தேவன்கிட்ட பார்க்குறோம். இந்த சுயசார்புனா என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஏஐ அப்படின்றது நம்ம முன்பாக சொல்லியிருந்தோம், அதற்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை வைத்து தான் அது செயல்படும். ஆனால் தேவன் அப்படின்றவருக்கு எதையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் காணப்படலை. அதுதான் நம்ம ஏசாயா 46:10 பார்க்குறோம், அவருடைய ஆலோசனை நிலைநிற்கும், அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவர் செய்வேன்னு சொல்கிறார். அவருடைய ஆலோசனை நிலைநிற்கணும்னா ஒருத்தவங்க பேசுறது எப்போ தான் எடுபடும் அப்படின்னா, அவங்க அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறப்ப தான் அதை மதிக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அப்போ தேவன் சுயசார்பு நிறைந்தவர்ன்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு எதுவாக பார்க்கப்படுதுன்னா, இந்த பிக்பேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருவெடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். உலகத்தில் இருப்பவர்கள் இது தானாக நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்திற்குள்ளாக தான் செல்கிறார்களே தவிர, இதை நம்ம தப்பு அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இதற்கு தேவையான எனர்ஜி தேவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரும். ஒரு இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் வளர்கிறதற்கு அவருக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அவரால் கொடுக்க முடியுது அப்படின்றப்ப, நம்மளை அவரை நினைக்காமல் போயிடுவாரா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ஆதார வசனத்தில் பார்த்தோம், மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அவர் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த இடத்துல கூட அவர் கேட்டவராக காணப்படுகிறார். இப்போ இந்த ஒரு விஷயங்களை பார்த்து நாம இதற்கு ஒத்திசைவாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம், நித்தியம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நித்தியம் அப்படின்றதுனா என்ன, இது ஒரு குளறுபடியான கான்செப்ட். ஆக்சுவலாக என்னென்னா, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரம்ன்றத அவங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறதற்கு அவங்க பயன்படுத்துகிறதாக இருக்குது. என்னன்னு பார்க்கும்பொழுது, நம்ம முன்பாக பார்த்த அந்த பெருவெடிப்பின் போது தான் நேரம்ன்ற ஒரு விஷயமே பிறந்துச்சு. அப்போ அதற்கு முன்பாக நேரம்ன்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது அவங்களுடைய கான்செப்ட். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி நம்ம எதை செய்யணுன்னாலும் அதுக்கு நேரம்ன்றது அவசியம். ஒரு பொருள் செய்யணும்னா அதுக்கான நேரம் தேவைப்படுது, நம்ம சாப்பிட்ணுன்னா அதுக்கான ஒரு நேரம் தேவைப்படுதுன்றப்ப, இந்த பிரபஞ்சம் உருவாகிறப்ப தான் நேரம்ன்றதே உருவாயிருக்குன்னா, பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு நேரம் எங்கே இருந்திருக்கும் அப்படின்றது தான் இருக்கிறவர்களுடைய கேள்வி. இதை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்றதை கூட நாம் பார்க்கலாம். ஏசாயா 43:13 கூட நாம் வாசிக்கலாம்.
ஏசாயா 43:13, நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் நேரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது, தேவன் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் நிலையை குறிக்கின்றது.
இந்த மாதிரியான வார்த்தைகள் மற்ற எந்த மதத்திலையுமே காணப்படாத வார்த்தைகள், நாள் உண்டாகாததற்கு முன்னும். இப்போ இதை நம்ம வேறு சில டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறப்ப, ஐ எம் பியாண்ட் டைம் அப்படின்ற ஒரு வார்த்தையே டைரக்டாக இருக்குது. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய நேரங்கள் அப்படின்றது தேவனுடைய நேரங்கள் கிடையாது. அதனால தான் தேவன் ஒரு திட்டம் தீட்டுறாருன்னா, மனிதர்கள் எதை செய்தாலும் அந்த திட்டத்தை அதை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. ரெண்டும் வெவ்வேறு காலங்களில் செய்யப்பட்ட திட்டங்களாக பார்க்கப்படுது. அப்போ மனிதன் என்ன வேணால் செய்யலாம், மனிதனுக்கான ப்ராபபிலிட்டிஸ் மூலமாக, அவர்களுடைய சுயாதீனத்துக்கு கொடுக்கப்பட்டதன் மூலமாக, உலக அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக, எது நடந்தாலும் அது கடைசியில் எதில் தான் முடியும்னு பார்க்குறோம், தேவனுடைய திட்டத்திற்கு இசைவாக முடியக்கூடியதாக காணப்படுது. அப்போ இங்கே நமக்கு ஒரு விஷயம் புரியுது, நித்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஆம்னி பிரசன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்துக்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி ஒரு விஷயம் முடிவும் இல்லாமல் ஆரம்பமும் இல்லாமல் இருக்கும்? இது உலகத்தில் இருக்கிறவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடவுள்ன்றவருக்கு ஆரம்பமும் இல்லைன்றீங்க, முடிவும் இல்லைன்றீங்க, அப்போ எப்போ அதை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இதற்கான பதில் நம்ம பார்க்குறோம். மனிதர்களே ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு தமிழில் முடிவிலி அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நேரம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சேண்ட் கிளாக்கை நம்ம திருப்பி வைத்துட்டே இருந்தோம்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம போனதுக்கு பிற்பாடும் இருக்கும், அடுத்த தலைமுறை தலைமுறையாக அது இருக்கும். இந்த நேரம் அப்படின்றது நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவும் இருந்துச்சு, நம்ம இருந்ததும் இருக்கும், இறந்ததற்கு பிற்பாடும் இருக்கும். அப்போ மனிதர் உருவாக்கின ஒரு விஷயமாக எது பார்க்கலாம்னா எண்கள் அப்படின்ற ஒரு அதிசயமான ஒரு படைப்பை நாம் பார்க்கலாம். இந்த எண்கள் நாம் பார்க்கும்பொழுது நடுவில் ஜீரோ இருக்கும், லெஃப்டில் நமக்கு மைனஸில் போகக்கூடியதாக இருக்குது, ரைட்டில் ப்ளஸில் போகக்கூடியதாக இருக்குது. இப்போ இதற்கு நம்மளால் ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. அப்போ சாதாரண மனிதரால் செய்ய முடிய ஒரு விஷயமே முடிவில்லாமல் போகக்கூடிய ஒரு விஷயங்களாக மனிதர்கள் செய்கிறார்கள்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது வட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு சர்க்கிள் நம்ம போட்டோம்னா அதுக்குள்ளாக போட்டிகிட்டே இருக்கலாம், அதுக்கு முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லலாம். அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த முதலாவதாக பார்த்த அந்த ஆனலாகி பேஸ்டு ரீசனிங் மூலயமாக மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமே முடிவில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப தேவனை பற்றின விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளுதல்ன்றது யூகிக்க மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. அதோடு கூட இந்த காலகட்டங்களுக்கு நமக்கு அதை பற்றின புரிதல்கள் அதிகமாக தேவன் கொடுக்கல. தேவன் எப்போ கொடுப்பான்னு பார்க்குறப்ப காலங்கள் போக போக தேவன் சித்தமாக இருக்கிறப்ப நம்மை அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். அது எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் பார்க்கும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியவர்களே கடந்த 200 நூற்றாண்டு முன்பாக இந்த மாதிரியான ஏஐ போன்ற விஷயங்களை அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களான்னா அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பாக வானில் பறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோன்னா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பாத விஷயமாக இருக்கும், ஆனால் புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு காலங்கள் மட்டுமே அதற்கு பதில் சொல்லக்கூடியதாக காணப்படுது. இதை குறித்து நமக்கு தானியேல் 4:34 வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த தலைமுறை தலைமுறை அப்படின்றது தான் நம்ம முன்பாக பார்த்த நித்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்ம இருக்கிறப்பையும் இருக்கும், நமக்கு முன்பாகவும் இருப்பார், நமக்கு பின்பாகவும் இருக்கக்கூடிய தேவனுடைய நிலையை குறிக்கிறதாக இருக்குது. இதை பார்த்த நாம் மெயினான ஒரு காரியத்துக்குள்ளாக வரலாம். ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு காரியம், இது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறதாக காணப்படுது. இதை குறித்த வசனங்கள் நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 139:7 கூட நமக்கு காணப்படுது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல குறிக்கப்படுது. அதோடு கூட எரேமியா 23:24 பார்க்குறோம். தேவன் இந்த இடத்துல டைரக்டாகவே ஃபிசிக்ஸ் பேசியிருந்திருக்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பேசியிருந்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் நிரப்பக்கூடிய காரியங்கள் அப்படின்றது நம்மளுடைய ஆனலாகி பேஸ்டு ஒரு முறையில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே நமக்கு தோன்றும் காற்று அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பூமியில் நமக்கு இருக்குது. அதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர பார்க்க முடியாது. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கானா? மொழி அப்படின்றது ஆம்னி பிரசன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இங்கே தமிழ் பேசுகிறவர்களாக இருக்கிறோம், வேறு இடங்களுக்கு போனால் வேறு மொழி பேசுகிறவர்களாக இருப்பாங்க, மிருகங்கள் அதனுடைய பாஷைகளில் அது பேசக்கூடியதாக காணப்படுது. ஆனால் உலகம் முழுவதிலுமே மொழி அப்படின்றது நிறைந்ததாக இருக்குது, ஆனால் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியலை. பேசுகிறோமே தவிர அதை உணர்ந்து கொள்ள முடியலை. இதை தாண்டி மனிதர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய 3G 5G இந்த மாதிரியான விஷயங்கள் பூமியை நிரப்பக்கூடிய காரியங்களாக பார்க்கப்படுது. இதை கொடுத்து நமக்கு ரசல் பிரதர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் பார்க்கலாம். ரீப்ரின்ஸ் 5547 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்ட்டு தேவன் பேசியிருக்கிறார். அதனால் மக்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா தேவன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ பெரிதாக இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதோடு கூட நமக்கு ஒரு கேள்வி இந்த ஆம்னி பிரசன்ஸில் வரலாம். எப்படி ஒருத்தவரால் வந்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி பேசிக்காக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இதற்காக நமக்கு பிரதர் 5548 சொல்லியிருக்கிறார். இப்போ நான் இந்த இடத்துல ஒருத்தர் பேசுகிறாரு, சகோதரர் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் இதே ஒரு டெலிஃபோனில் நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துலையும் இருப்பேன், என்னுடைய குரல் மூலயமாக நான் இன்னும் ஒரு பல மைல் தூரத்துலேயும் நான் காணப்படுவேன். அப்போ நான் அந்த இடத்துல லாஜிக்கலாக ரெண்டு இடத்துல காணப்படுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இன்னொன்று, தேவன் எப்படி எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மலை உச்சிக்கு நான் போகிறப்ப என்னால் குறைஞ்சது ஒரு 10-15 miles பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சகோதரர் பயன்படுத்தியிருக்கிறார். அதோடு கூட நம்முடைய காலங்களுக்கு ஒத்திசைவாக இருக்கிற வார்த்தையாகியும் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு பார்க்கும்பொழுது, இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட யுகமாக இருப்பதால் எங்கள் காலத்திற்கு இவ்வளவு இருந்திருக்கு, ஆனால் காலங்கள் போக போக புதிதான கண்டுபிடிப்புகள் நிறையா வந்து ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஒரு உலகம் காணப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார். அதே குறித்து நம்ம மத்தியில் ஏதாவது காணப்படுதா அப்படின்னு நாம் பார்க்கலாம். முதலான விஷயம், எல்எல்எம் நாம் பார்க்கிறோம். இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இது எதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம முன்பாக சொல்லியிருந்தோம், எனக்கு பொறுமைன்ற ஒரு குணத்தை பற்றி வசனங்கள் எடுத்துக்கூடுன்னு நான் சொல்கிறப்ப அந்த இடத்துல நான் மட்டும் அது கூட பேசுறதில்ல, பல 100,000 பேர் அது கூட பேசுகிறாங்க, வெவ்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் பல 100,000 பேருக்கும் வெவ்வேறு கருத்துக்களை அது எடுத்து கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கூகுளை கூட நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஒரு கூகுளை ஒரே நேரத்தில் பல 100,000 பேர் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சோசியல் மீடியா நாம் எடுத்துக்கொள்ளலாம், சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளத்தில் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம ஒரு புகைப்படத்தை போடுறப்ப. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோவைஸ் பல இடங்களில் காணப்படுகிறோம். இது எல்லாமே மிஷின் பிரதர், மனிதர்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப தான் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைந்த ஆசிரியர்களால் குறைந்தது ஒரு 3-4 பேர் ஒரே நேரத்தில் பேசும்பொழுது அவர்களால் 4 பேரும் என்னென்ன கருத்துக்கள் பேசுகிறாங்கன்றதை கேட்க முடியும் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு சயின்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளாலேயே ஒரு 4 பேருக்கு குறைந்ததாக கேட்க முடியுது அப்படின்றப்ப, இங்கே நம்ம மீண்டுமாக அந்த அனலாகி பேஸ்டு முறையை நம்ம கொண்டு வரோம். தேவன் நம்மளுடைய விருப்பங்களை கேட்காமல் போயிடுவாரா? நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் கேட்காமல் போயிடுவாரா? இதை இன்னொரு ஆங்கிளில் நான் பார்க்கும்பொழுது, அவர் ஞானத்தின் நிமித்தமாக தான் அனைவரும் கேட்கணும், அனைவர் பேசுகிறதை கேட்கணுன்றதற்காக உருவாக்கப்பட்டதாக இந்த ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்றத அவருக்குள்ளே இருப்பதாக நாம் பார்க்குறோம். ஞானத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஆம்னி பிரசன்ஸ்ன்றதை பார்க்குறோம். இப்போ இதை தாண்டி நம்மளால் பார்க்க முடியாத மறைக்கப்பட்ட ஒரு விஷயமும் காணப்படுது. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, ஃபிபொனாக்கி அப்படின்ற ஒரு முறை காணப்படுது. இந்த ஃபிபொனாக்கி என்பது இந்த 0, 1 மற்றும் அந்த 2 நபர்களை ஒன்றாக சேர்த்து, நண்பர்களை ஒன்றாக சேர்க்கிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு 0, 1 நம்ம எடுத்துக்கிறோம், அந்த 0, 1 நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 1ன்றது வரும். அதுலேருந்து தொடர் சங்கிலியாக நமக்கு போகும். 1 and 2 சேர்த்தோன்னா 3, 2 and 3 சேர்த்தோன்னா 5, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதை உலகத்தில் இருக்கிறவங்களே கடவுளின் கை ரேகை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. காட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த நம்பர்கள் மூலமாக இந்த ஸ்பைரல் அப்படின்றது உருவாக்கப்படுது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகள்லையும் நாம் பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பொருள் அழகாக இருக்குது, நம்மளை கவரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது இந்த ஷேப்பில் இருந்தால் மட்டுமே தான் கவரக்கூடியதாக இருக்குது. அதோடு கூட நம்ம மத்தியில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இது காணப்படுது. நம்ம ஒரு சன்ஃப்ளவர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸனுடைய நம்பர்ஸ் நாம் பார்க்குறோம், 21 அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போ இதற்கடுத்ததாக நம்ம பார்க்குறோம், ஒரு நத்தையினுடைய ஓட்டில் கூட அந்த ஸ்பைரல் காணப்படுது. இது எல்லாவற்றிற்கும் மேலே பார்க்குறோம், இந்த பிரபஞ்சம்ன்றதே அதே ஸ்பைரலில் உருவாக்கப்பட்டதாக காணப்படுது. இப்போ இது எல்லாவற்றிற்கும் மேலே மனிதர்கள் மேலே இது ஏதாச்சும் ஆதிக்கம் செலுத்துதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் அடுத்த ஸ்லைடை கூட பார்க்கலாம். இது நமக்கு பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பார்க்கும்பொழுது, இது ஏன் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, மனிதர்களுடைய பிஹேவியர் அப்படின்றதே இந்த நம்பர் அடிப்படையில் தான் காணப்படுது. இப்போ இதில் எங்கெல்லாம் கீழே இறங்கியிருக்கோ அங்கெல்லாம் விற்றுருக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறப்ப, இந்த நம்பர் அடிப்படையில் போடப்பட்ட இந்த கோடுகள் அப்படின்றத சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருந்திருக்கும். இது ஒரே நேரத்தில் பல கோடி பேர் வந்து அவங்களுடைய மைண்டு நிமித்தமாக எடுக்கிற முடிவில் வந்த விளைவு. ஆனால் அதில் இந்த பேட்டர்ன் காணப்படுது. இந்த பேட்டர்னில் நம்ம ஏன் பார்க்குறோம் பார்க்கும்பொழுது, தேவன் ஒரு ஆர்டர் நிறைந்தவராக இருக்கிறார், ஒழுக்கத்தின் தேவனாக காணப்படுகிறார். தேவன் எதை செஞ்சாலும் அதற்கு பின்பாக ஆர்டர் இருக்குது அப்படின்றப்ப, நம்மளோட விஷயத்தில் மட்டும் அவர் எப்படி ஆர்டர் இல்லாமல் விட்டுருவார். நம்மளுமே ஆர்டரில் இருந்தால் மட்டுமே தான் அதற்குரிய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். அப்போ தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே முறையாக இருக்குது, லாஜிக்கோடு இருக்குது, எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு ஒரு காரணங்கள் வச்சுருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பின்பாக காலங்கள்ன்றது தேவைப்படுது அப்படின்றப்ப நம்மளுமே அது எல்லாவற்றையும் அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறப்ப தான் நமக்குள்ளேயும் குணலட்சணங்கள் அப்படின்றது மாறக்கூடியதாக காணப்படும். இப்போ இதை குறித்ததான ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கும்பொழுது ரோமர் 8:28 நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நமக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கேதுவாக தான் நடக்குது. அப்போ எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு காலங்கள் அப்படின்றது லேட் ஆகுது, நம்ம விருப்பப்படக்கூடிய காரியங்கள் உடனே நடக்கலை, இது எல்லாவற்றையும் நம்ம நினைவில் வைக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இந்த ஆம்னிபோட்டன் சர்வ வல்லமை மூலமாக நமக்கான கடைசி கருத்துக்களாக நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்பொழுது, தேவனுக்கு எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை கிடையாது. மனிதர்களுக்கு பிரச்சனைகள்ன்றது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு எதுவுமே பெருசு இல்லை. ரெண்டாவது, அவர் நமக்கு ஒரு வழியை தேவையான இடத்தில் அவர் திறக்கக்கூடியவராக காணப்படுகிறார். நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், நம்மளுடைய ஞானத்திற்கு அது தெரியாததாக காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு அது விளங்கக்கூடியதாக காணப்படுது. அப்படின்றப்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றப்ப நம்ம தேவனை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கணும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, தேவன் வல்லமை நிரந்தராக காணப்பட்டாலும் ஞானத்தின் அடிப்படையில் தான் அந்த வல்லமையை அவர் செயல்படுத்துகிறாருன்றப்ப நம்ம உலகத்திலையும் சரி, சபையிலையும் சரி, சுயமாகவும் சரி, ஒரு சில இடங்களில் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் நம்ம காணப்படுவோம். நம்ம அந்த இடத்துல வல்லமை நிறைந்தவர்களாக காணப்படுறப்ப அங்கே நமக்கு வல்லமை இருக்குன்றதற்காக நம்ம அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. வல்லமை இருந்தாலும் நம்ம ஞானத்தின்படியும் நீதியின்படியும் முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்கிறப்ப நமக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒழுங்கற்ற ஒரு வல்லமை எதை தான் கொண்டு வரும்னா அழிவை தான் கொண்டு வரும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக யார் இருக்கிறான்னு பார்க்குறப்ப சாத்தான் காணப்படுகிறார். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படின்றதில் அந்த பொறுப்பு கிடைச்சிருச்சுன்றதற்காக நம்ம இஷ்டத்துக்குன்னு இருக்கக்கூடாது, அதுலேயும் நம்ம ஒழுக்கமுள்ளவர்களாக காணப்படணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான வார்த்தை என்ன கொடுக்கப்படுதுன்னா, டு நாட் டாமினேட் அதர்ஸ், மற்றவர்களை கீழாக நம்ம நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக, ஆம்னி சயின்ஸ் அப்படின்ற சர்வமும் நிறைந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில இருந்து நமக்கான பாடங்களாக என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர் அறிந்தவராக காணப்படுகிறார். நம்மளுடைய கடந்த காலங்களை அறிஞ்சிருக்கிறார், இந்த காலங்களை அறிஞ்சிருக்கிறார், இனிவரும் காலங்களையும் அறிஞ்சிருக்கிறார். அப்படின்றப்ப நம்ம என்னதான் செய்யணும்னா அவருடைய கரத்தில் கொடுத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறப்ப நமக்கான நல்லதை தேவன் கொடுப்பார். அதோடு கூட இன்னொரு முக்கியமான வார்த்தையாக என்ன பார்க்குறோன்னு பார்க்குறப்ப, நமக்கு மேலான ஞானத்தை மட்டுமே நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கணும், ஏன்னா நம்மளுடைய கண்ணுக்கு எட்டாத விஷயங்களை அவருடைய ஞானம்ன்றது பார்த்து கொண்டே இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை. மூன்றாவதாக, இந்த ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாம் நிறைந்த நிலையிலேருந்து நமக்கான பாடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தனியாக இல்லை, எப்பயுமே நமக்கு தேவன் கூடையே காணப்படுகிறார். நமக்கு கஷ்டமான நேரங்கள், இருளான நேரங்கள், தனிமையான நேரங்கள், இது எல்லாவற்றையும் தேவன் அறிஞ்சிருக்கிறார், தேவனும் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரக்கூடியதாக காணப்படணும். அதோடு கூட இன்னொரு முக்கியமான வார்த்தையாக நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா, நம்மளை எப்பயுமே தேவன் கண்காணிச்சிட்டு இருக்கிறார், அதனால் நம்ம முடிந்த மட்டும் எல்லாரிடத்திலும் அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுறோம். கடைசியாக நாம் ஒரு 2 பத்தியை மட்டும் நாம் வாசிச்சுட்டு நம்மளுடைய பாடத்தை நிறைவு செஞ்சிடலாம். வாசிக்கலாம் சிஸ்டர். ரீப்ரின்ஸ் 1560 ரெண்டு ஸ்லைடு காணப்படும்.
நாம் தேவனாகிய யெகோவா அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிவிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம். உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகளாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரமாண்டமான திட்டம் நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன் அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்வுற்றிராத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பரந்து விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள்.
அப்போ இதை தான் நம்மளுடைய பாடத்தில் கூட நாம் இப்போ பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய ஒரு சாராம்சமாக இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கூட சகோதரர் நமக்கு பேசியிருந்திருக்கிறார். நித்தியமாக கண்காணிப்பு அப்படின்றத நம்ம நித்தியம்ன்ற ஒரு முறையில் பார்த்தோம். ஒருபோதும் உறங்காத கண்கள் அப்படின்றத கூட நம்ம எதில் பார்த்தோம்னா, ஆம்னி சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மை நோக்கினவராக அவர் காணப்படுகிறார்னும், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள் அப்படின்றது ஆம்னி பிரசன்ஸாக எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார் அப்படின்றதை குறிக்கிறதாகவும், எல்லா தேவையும் அறிந்திருக்கிறவர் அப்படின்றது நம்ம முன்பாக பார்த்த ஆம்னி சயின்ஸை குறிக்கக்கூடியதாகவும், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகளாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்ட திட்டம் நிறைவேற இசைவாய் வழிநடத்தும் வல்லமை அப்படின்றத நம்ம ஆம்னிபொட்டன்ட் அப்படின்ற ஒரு நிலையில் கூட பார்த்தோம். அப்போ இதுவே நமக்கு இன்றைக்கான பாடமாக கூட காணப்படுகிறது. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை தந்திட்ட பிதாவாகிய தேவனுக்கு, குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் நன்றிகளை ஏறுத்துக்கொண்டு, இந்த ஒரு வாய்ப்பினை தந்திட்ட கமிட்டியாருக்கு கூட என்னுடைய வாய்ப்பை நான் தெரிவித்து நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.